ஏழாம் அத்தியாயம். பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய வெளிச்சம். 1844 அட்வந்தீஸ்தர் அடைந்த பெரிய ஏமாற்றத்திற்குப் பின்பு கொஞ்ச காலம் தூதை நம்பின பலருக்கு குழப்பமும் கலக்கமும் ஏற்பட்டிருந்தது. அவர்களில் பெரும்பாலோர் தாங்கள் பழைய தீர்க்கதரிசன காலக்கணக்கை தள்ளிவிட்டது நிமித்தம் அக்கணக்கின்படி ஏற்பட்ட இயக்கத்தின் திட்டமும் சரியல்லவென்று சொன்னார்கள். சிலரோ வேதாகம வாக்கியங்களைக் கொண்டும் தேவாவியானவரின் விசேஷ சாட்சியைக் கொண்டும் ஸ்திரப்படுத்தப்பட்ட சத்தியங்களையும் அனுபோகமாய்ப் பார்த்த விஷயங்களையும் தள்ளக்கூடாதிருந்தனர். இவர்களில் உவைட் அம்மை ஒருவர். இக்கொடிய பரீட்சையின் காலத்தில் அடைந்த தமது சொந்த அனுபோகத்தைக் குறித்தும் தம்முடன் சேர்ந்து வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்தோரின் அனுபோகத்தைக் குறித்தும் அவர் எழுதினதாவது: எங்கள் விசுவாசத்தின் அஸ்திபாரம் எவ்வளவு உறுதியாய்ப் போடப்பட்டிருக்கின்றதென்பதை நமது ஜனங்களில் அநேகர் உணர்கிறதில்லை. 1844 போட்ட கெடு கடந்து போன பின்பு புதையலை தேடுவது போல் சத்தியத்தை தேடினவர்களுள் என் புருஷனும் ஜோசப் பேட்ஸ் போதகரும் தகப்பனார் பியர்ஸும் எட்சன் பேஷக்கும் இன்னும் நுட்ப அறிவும் கண்ணியமும் உண்மையுமுள்ள பலரும் இருந்தனர். நானும் அவர்களுடன் கூடி நாங்கள் யாவரும் ஊக்கமாய் ஆராய்ச்சி செய்து ஜெபித்தோம். அடிக்கடி நாங்கள் இரவில் வெகு நேரம் வரையிலும் சில வேளைகளில் இரவெல்லாம் ஒன்று கூடி வெளிச்சத்திற்காக ஜெபித்ததும் படித்ததுமுண்டு. வேதத்தை படிப்பதற்கும் அதன் கருத்தை அறிந்து வல்லமையாய்ப் போதிக்க ஆயத்தப்படுவதற்கும் இச்சகோதரர்கள் திரும்பத் திரும்ப ஒன்று கூடி வந்தனர். அவர்களுடைய ஆராய்ச்சியில் நாம் இனி அதிகமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லக்கூடிய தருணங்கூடிய தருணங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இறங்குவார். நான் தரிசனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நாங்கள் படித்துக் கொண்டிருந்த வாக்கியங்களின் தெளிவான பொருள் எனக்கு அருளப்பட்டுவதுடன் பயன்படத்தக்க விதமாய் நாங்கள் பிரயாசப்பட்டு போதிக்க வேண்டியதெப்படி என்றும் எனக்கு வெளிப்படுத்தப்படும். அவ்விதம் கிடைத்த வெளிச்சத்தினால் நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தையும் அவருடைய ஆசாரியத்துவத்தையும் பற்றிய வேத வாக்கியங்களை கிரகித்துக் கொள்ள ஏதுவாயிற்று. அக்காலம் முதல் நாம் தேவகாலம் முதல் நாம் தேவனுடைய நகரம் பிரவேசிக்கும் காலம் வரை செல்லக்கூடிய கோர்வையான சத்தியங்கள் எனக்கு தெளிவாக்கப்பட்டன. கர்த்தர் எனக்கு அருளினவைகளை நான் மற்றவர்களுக்கு கொடுத்தேன். நான் இக்காலம் முழுவதும் சகோதரரின் தர்க்கங்களை அறிந்து கொள்ளக்கூடாதிருந்தேன். என் அந்த கரணம் அடைபட்டாற்போலிருந்தது. நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருந்த வேத வாக்கியங்களின் கருத்து எனக்கு விளங்காதிருந்ததுதான் என் ஜீவியத்தில் எனக்கு உண்டாயிருந்த மிகப்பெரிய துக்கங்களிலெல்லாம் துக்கம். எங்கள் விசுவாசத்திற்கான விசேஷ சத்தியங்களெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு செய்வாய் எங்கள் மனதிற்கு தெளிவாக்கப்படுமட்டும் என் மனம் இதே நிலைமையிலிருந்தது. நான் தரிசனமின்றி சும்மாயிருந்தபோது இக்காரியங்களை அறிந்து கொள்ள முடியாதென்று சகோதரர் அறிந்திருந்தனர். வெளிப்படுத்தப்பட்டவைகள் பரலோகத்திலிருந்து நேராக கிடைத்த வெளிச்சமாகவே அவர்களால் எண்ணப்பட்டது. விஷயம் விஷயமாய் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. இவ்வாராய்ச்சிக் கூட்டங்கள் பக்தி வினயமாய் நடைபெற்றன. பயத்துடன் வேத வாக்கியங்களைத் திறந்தோம். சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளத் தகுதியுள்ளவர்களாகும் பொருட்டு நாங்கள் அடிக்கடி உண்ணாவிரதமிருந்ததுண்டு. ஊக்கமான ஜபம் செய்த பின்பு ஏதாவதோர் விஷயம் விளங்காதிருந்தால் அது தர்க்கித்து பேசப்பட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் அபிப்பிராயத்தை தாராளமாய்ச் சொல்லிக் கொள்வார்கள். பிறகு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாயிருப்பது போல் நாங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கும் பொருட்டு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நாங்கள் மறுபடியும் ஊக்கமாய் விண்ணப்பம் செய்வோம். பூர்வீக இஸ்ரவேலருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் ஆராதனைகளையும் குறித்து படித்த பாடத்தினின்றும் அது கிறிஸ்து நமது பிரதான ஆச்சரியா ஊழியன் செய்யும் பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்கு நிழலாயிருந்ததென்று புதியற்பாட்டில் சொல்லியிருக்கும் வசனங்களை படித்ததினின்றும் இவ்வேத மாணாக்கர் தானியேல் 8:14 இன் வார்த்தைகளை படுத்தின தார்ப்பரியத்தன் தங்கள் பழைய தப்பிதத்தை அறிந்து கொள்ளும்படி ஏவப்பட்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி படித்த பாடத்திலிருந்தே அவர்களுக்கு சத்திய வசனங்களின் ஏக ஐக்கியம் தெளிவாய்க் காணப்பட்டது. இவ்வாராய்ச்சிகளிலும் அடைந்த முடிவான தீர்மானங்களிலும் தேவன் தங்களை திட்டமாய் நடத்தினாரென்று மிஸ்ஸஸ் உவைட் அடிக்கடி வெளியிட்டதுண்டு. மிஸ்ஸஸ் உவைட் அம்மையாரும் அவருடைய கூட்டாளிகளும் தங்கள் வேத ஆராய்ச்சியில் ஒருமனப்பட்ட விஷயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் ஆராதனைகளையும் பற்றிய விசேஷ சத்தியங்களின் இரத்தினச் சுருக்கம் இங்கே அவருடைய சொந்த மொழிகளில் அருளப்பட்டிருக்கின்றது. 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்னும் வேத வாக்கியமே மற்றெல்லாவற்றையும் விட அட்வந்து விசுவாசத்திற்கு அஸ்திபாரமும் நடுத்தூணமாயிருந்தது. உலகத்திலுள்ள சகல கிறிஸ்தவர்களும் கொண்டிருந்த பொதுவான கொள்கைக்கேற்க பூமி அல்லது அதில் ஏதோ ஒரு பாகம்தான் பரிசுத்த ஸ்தலமென்றும் கடைசி மகாநாளின் அக்கினியினால் பூமி சுத்திகரிக்கப்படுவதே பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவதென்றும் அட்வந்தீஸ்தரும் அக்காலம் கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடக்குமென்று அவர்கள் எண்ணியிருந்தனர். ஆகவே கிறிஸ்து 1844 பூமிக்கு திரும்புவார் என்பது தீர்மானம். அவர்களுடைய ஆராய்ச்சியில் தேவனுடைய கட்டளை பிரகாரம் மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவனால் கட்டப்பட்ட பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமானது இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது என்றும், அதன் இரண்டு பரிசுத்த ஸ்தலங்களும் பரலோகத்திலுள்ளவைகளுக்குச் சாயலானவைகள் என்றும், கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆச்சாரிய ஊழியன் செய்கிறவருமாயிருக்கிற நமது பிரதான ஆசாரி என்றும், மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில்தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்றும் அவர்கள் கற்றறிந்தார்கள். 1:9-23, 8:2-9:24. பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என இரண்டு அறைகளுடைய தாய் இருந்தது போல பரலோகத்திலுள்ள கூடாரஸ்தலமும் இரண்டு ஸ்தலங்களுடையதாயிருக்கின்றது. கீழேயுள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட மாதிரியான தேவனுடைய நியாயப்பிரமாண மடங்கிய உடன்படிக்கை பெட்டியும் தூபபீடமும் மற்ற தட்டுமுட்டு சாமான்களும் மேலேயுள்ள பரிசுத்த ஸ்தலத்திலும் உண்டு. பரிசுத்த காட்சியில் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகம் பிரவேசிக்க இடம்பெற்று அங்கே அவன் குத்துவிளக்கையும் தூபபீடத்தையும் கண்டதுமன்றி, தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவன் அவருடைய உடன்படிக்கை பெட்டியையும் கண்டான். வெளிப்படுத்தல் 11:19. சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்தவர்கள் பரலோகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் உண்டென்பதற்கு மறுக்க முடியாத அத்தாட்சியை கண்டுபிடித்தார்கள். மோசேக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவன் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கினான். மாதிரியாக காண்பிக்கப்பட்டது பரலோகத்திலிருக்கிற பரிசுத்த ஸ்தலந்தான் என்று பவுல் கூறுகிறார். யோவானதை தான் பரலோகத்தில் கண்டதாக சாட்சியிடுகிறார். தேவனுடைய சிங்காசனம். பரலோகத்திலுள்ள ஆலயத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாகிய அவருடைய சிங்காசனம் நீதியிலும் நியாயத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சகல மனித குலத்தாரையும் பரீட்சிக்கும் நீதியின் பெரிய சட்டமாகிய அவருடைய நியாயப்பிரமாணம் உள்ளது. நியாயப்பிரமாண பலகைகள் வைக்கப்பட்டுள்ள உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்தால் மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக கிறிஸ்து தமது இரத்தத்தைக் கொண்டு பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறார். இவ்விதமாக மானிட மீட்பின் ஒழுங்கில் நீதியும் கிருபையும் ஒன்றியிருப்பதாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மட்டற்ற ஞானமே இவ்வைக்கியத்தை சூழ்ச்சிக்கவும் மட்டற்ற வல்லமையே அதை நடப்பிக்கவும் கூடும். அது பரலோகத்தையெல்லாம் ஆச்சரியத்தாலும் துதியாலும் நிரப்புகிற ஓர் ஐக்கியம். பூலோக பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள கேருபீன்கள் கிருபாசனத்தை கீழ்நோக்கி வணக்கமாய் நிற்பது பரமசேனை மீட்பின் வேலையை எவ்வளவு ஆசையாய் கவனிக்கிறதென்பதை காட்டுகிறது. மனந்திரும்பும் பாவியை நீதிமானாக்கி கெட்டுப்போன மனுஷகுலத்தோடு தமது ஐக்கியத்தை புதுப்பிக்கும் தேவன் நீதியுள்ள வராயிருக்கக் கூடுமென்பதும், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனக்கூட்டத்தை அழிவின் பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்து அவர்கள் பரிசுத்த தேவதூதர்களோடு சேர்ந்து எப்பொழுதும் தேவ சமூகத்தில் வாசமாயிருக்கும் பொருட்டு அவர்களை கரையற்ற தமது சொந்த நீதியின் உடைகளால் உடுத்துவிக்கக் கூடுமென்பதும் தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாயிருக்கும் கிருபையின் இரகசியம். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல். 2300 நாட்களின் முடிவாகிய 1844 அநேக நூற்றாண்டுகளாய் பூமியில் யாதொரு பரிசுத்த ஸ்தலமும் இருந்ததில்லை. ஆகவே 2300 இரா பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்னும் வார்த்தைகளில் கண்டுள்ள பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலமாகத்தான் இருக்க வேண்டும். பரலோகத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதின் அவசியம் என்ன? தீர்க்கதரிசன மாணாக்கர் திரும்பவும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்தபோது அந்த சுத்திகரிப்பு இரத்தத்தைக் கொண்டு சுத்திகரிக்கப்பட வேண்டியதாதலால் அது பாவத்தை போக்குவதற்கான சுத்திகரிப்பே அன்றி மாம்ச அழுக்கை நீக்குவதற்கான சுத்திகரிப்பல்லவென்று அவர்கள் கண்டார்கள். அப்போஸ்தலன் கூறுகிறதாவது, ஆதலால் பரலோகத்திலுள்ளவைகளுக்குச் சாயலானவைகளை இப்படிப்பட்ட பலிகளினாலே ஆடு மாடுகளின் இரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்திலுள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. கிறிஸ்துவின் விலையேற்றப்பெற்ற இரத்தம். எபிரேயர் 9:23. தீர்க்கதரிசனம் குறிப்பிடுகிற சுத்திகரிப்பை குறித்து இன்னும் நன்றாய் அறிய வேண்டுமானால் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தின் ஊழியத்தைப் பற்றி அறிய வேண்டியதவசியம். ஏனெனில் பூமியில் செய்யப்பட்ட ஆராதனை பரலோகத்திலுள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருப்பதாக பவுல் சொல்லுகிறார். அன்றாட பணிவிடை. பூலோக பரிசுத்தஸ்த ஊழியம் இரு பாகங்களுள்ளது. ஆசாரியர்கள் அணுதினமும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்தார்கள். ஆனால் பிரதான ஆசாரியனோ வருஷத்திற்கோர் தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சுத்திகரிப்புக்கென்று பாவ நிவாரண வேலையாகிய ஓர் விசேஷித்த வேலையை செய்தான். நாடோறும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு மனந்திரும்பும் பாவி பலியிடும் படிக்கணதன காணிக்கையை கொண்டு வந்து அப்பலியின் தலைமேல் தன கையை வைத்து தன பாவங்களை அறிக்கையிட்டு அவ்விதமாய் குற்றமற்ற அப்பலியினிடமாக அவைகளை ஒப்பனையாக மாமாற்றிக் கொண்டான். பிறகு அப்பிராணி அடிக்கப்பட்டு அதின் இரத்தமோ அல்லது மாம்சமோ ஆசாரியனால் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போகப்பட்டு அவ்விதமாக பாவம் அடையாளமாய் பரிசுத்த ஸ்தலத்திற்கு மாற்றப்பட்டது. இப்படிப்பட்ட வேலை வருஷம் முழுவதும் நடைபெற்றது. பாவங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஓயாமல் மாற்றப்பட்டதினால் அவைகளைப் போக்குவதற்காக இன்னொரு ஆராதனை நடைபெற வேண்டியது அவசியமாயிற்று. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பிரதான ஆசாரியன் உள்ளறையில் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தான். வேறே சமயங்களில் அவன் அதில் பிரவேசிக்கலாகாது. பிரவேசித்தால் செத்தான். அப்பொழுது நடைபெற்ற பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு வேலையோடு வருஷாந்தர ஆராதனை முடிவடைந்தது. வருஷாந்தர ஆராதனை. பெரிய பாவ நிவாரண நாளில் 2 வெள்ளாட்டுக்கடாக்கள் கூடாரவாசலிலே கொண்டு வரப்பட்டு அவைகளை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு சீட்டுமாக 2 சீட்டுகள் போடப்பட்டன. லேவியராகமம் 16:8. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடா ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட வேண்டும். ஆசாரியன் அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் அதை தெளிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களி நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களினிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்யக்கடவேன். லேவியராகமம் 16:16. அதன் தலையின் மேல் ஆரோன் தன 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடக் கடவேன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தனமேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்குப் போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிடக் கடவன். லேவியராகமம் 16:21-22. போக்காடு பின் ஒருபோதும் இஸ்ரவேலின் பாளையத்துள் வந்ததில்லை. போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய்விட்டவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணின பின்பு பாளையத்துக்குள் வரவேண்டும். பாவ நிவாரண நாளின் ஆராதனைகளை பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பின் போங்காயிருந்த தென்பதற்கு இன்னும் வாக்கியங்கள் பார்க்க வேண்டுமானால் லேவியராகமம் 16:9-30 வரை பார்க்க. தேவனுடைய பரிசுத்தத்தையும் பாவத்தைப் பற்றிய அவருடைய அருவறுப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதில் படும்படி செய்து அவர்கள் தீட்டுப்படாமல் பாவத்தோடு சகவாசம் செய்ய முடியாதென அவர்களுக்கு காண்பிக்கும் நோக்கமாய்த்தான் அந்த ஆராதனை முழுவதும் இருந்தது. இப்பாவ நிவாரண வேலை நடைபெறுகையில் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். வேலை ஜோலிகளெல்லாம் நிர்பாட்டப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தேவ சந்நிதியிலே தங்களை மிகவும் தாழ்த்தி உபவாசித்து ஜபத்திலும் இருதயத்தை உயித்து ஆராய்ந்து பார்ப்பதிலும் அந்நாளை செலவிட வேண்டும். அடையாளர்த்தமான ஆராதனையிலிருந்து கற்ற சத்தியங்கள். அடையாளர்த்தமான ஆராதனையிலிருந்து பாவ நிவாரணத்தை குறித்த விசேஷ சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். பாவிக்கு பதிலாக ஓர் பிராணி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அப்பிராணி இரத்தத்தினால் பாவம் நீக்கப்படவில்லை. பாவம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு மாற்றப்படுவதற்கான ஒரு வழி இவ்விதமாய் உருவாக்கப்பட்டது. இரத்தத்தை காணிக்கையாக செலுத்துவதினால் பாவி நியாயப்பிரமாணத்தின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அதை மீறினதால் ஏற்பட்ட தன குற்றத்தை அறிக்கையிட்டு வரப்போகும் மீட்பரை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டுமென்னும் தன் விருப்பத்தை வெளியிட்டான். ஆனால் அவன் இன்னும் முழுவதுமாய் அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆக்கினையினின்று விடுதலையாக்கப்படவில்லை. பாவ நிவாரண நாளில் பிரதான ஆசாரியன் சபையோரிடத்திலிருந்து வாங்கின பொதுவான பாவ நிவாரண பலியின் இரத்தத்தைக் கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நியாயப்பிரமாணம் கேட்டதை திருப்தி செய்யும் பொருட்டு அப்பிரமாணம் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு நேர் உயர கிருபாசனத்தின் மேல் அதை தெளித்தான். பிறகு அவன் மத்தியஸ்தனாக அப்பாவங்களை தன்மேல் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சுமந்து வந்து போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவின் தலைமேல் தன கைகளை வைத்து அதின் மேலே இப்பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவ்விதம் அடையாளமாய் அவைகளை தன்னிடத்திலிருந்து அந்த வெள்ளாட்டுக்கடாவிற்கு மாற்றிக் கொண்டான். பிறகு அந்த வெள்ளாட்டுக்கடா அவைகளை வெளியே சுமந்து கொண்டு போனதிலிருந்து அவைகள் என்றென்றைக்கும் ஜனங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு போனதாக எண்ணப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருந்த ஆராதனை அவ்விதம் நடைபெற்றது. அடையாளமாய் பூமிக்குரிய ஊழியத்தில் நடைபெற்றதே பரலோக ஊழியத்தில் மெய்யாய் நடைபெற்றது. நமது இரட்சகர் பரலோகத்திற்கெழுந்தருளி பொன்பு அவர் நமது பிரதான ஆசாரியாக தமது வேலையை ஆரம்பித்தார். பவுல் சொல்லுகிறதாவது, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்ட தாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதான் இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் 9:24. அடையாளர்த்தமான அந்த ஆராதனைக்கேற்க அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் தமது ஊழியத்தை ஆரம்பித்தார். தானியேல் தீர்க்கதரிசி முன்னுரைத்த அந்த தீர்க்கதரிசன நாட்களின் முடிவாகிய 1844 அவர் தமது பக்தி வினய ஊழியத்தின் கடைசி வேலையாகிய பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பின் வேலையை செய்யும்படிக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். நியாயத்தீர்ப்பின் வேலை. பூர்வத்தில் ஜனங்களின் பாவங்கள் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அடையாளமாய் பூலோக பரிசுத்த ஸ்தலத்திற்கு மாற்றப்பட்டது போல நமது பாவங்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்மையில் பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்கு மாற்றப்படுகின்றன. மேலும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தின பாவங்களை போக்குவதினால் அல்லது கிறுக்குவதினால் அது மெய்யாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதனால் யார் யார் பாவத்தை விட்டு மனந்திரும்பி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய பிராயச்சித்த புண்ணியங்களுக்காய் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு எழுதப்பட்ட புஸ்தகங்களை பரிசோதிக்கும்படியான அவசியம் ஏற்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பானது ஓர் நுட்ப நியாய விசாரணை வேலையாகிறது. இவ்வேளை கிறிஸ்து தமது ஜனங்களை மீட்டு கொண்டு போவதற்கு வரும் முன்னதாக நடைபெற வேண்டும். ஏனெனில் அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் அவரோடு வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. இவ்விதம் தீர்க்கதரிசன வார்த்தையின் முந்திய வெளிச்சத்தை பின்பற்றினவர்கள் 2300 நாட்களின் முடிவாகிய 1844 கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு பதிலாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகச் செய்ய வேண்டிய பாவ நிவாரணத்தின் கடைசி வேலையைச் செய்வதற்கு தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக பரலோக பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அப்பொழுது பிரவேசித்தார் என்று கண்டார்கள். யோம் கிப்பர் என்று சொல்லப்பட்ட பூர்வ பாவ நிவாரண நாளை யூதர்கள் இன்று வரையிலும் கைக்கொள்ளுகிறார்கள். அது அவர்களுக்கு வருஷத்தில் மிகுந்த பக்தி வினயமான நாளும் கடைசி நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு அடையாளமுமாயிருக்கிறது. சத்தியத்தின் பூரண ஒழுங்கின் திறவுகோல். 1844 அடைந்த ஏமாற்றத்தின் இரதசியத்தை வெளிப்படுத்தினது பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய விஷயமே. அது சத்தியத்தின் ஒழுங்குள்ள சத்தியங்களை ஒன்றுக்கொன்று இசைவினைப்பு உள்ளதாய் காண்பித்து தேவனுடைய கரமே அப்பெரிய அட்வந்து இயக்கத்தை நடத்தினதென்றும் அவருடைய ஜனங்களின் நிலையும் வேலையும் இன்னதென்று வெளிப்படுத்தினபடியால் அவர்களுடைய தற்கால ககடமை என்னவென்றும் தெரிவித்தது. இயேசுவின் சீசர்களுடைய சொல்லொண்ணா விசனமும் எமாற்றமுமான அந்த பயங்கர இரவிற்குப் பின்பு அவர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷமடைந்தது போல, அவருடைய இரண்டாம் வருகைக்காக விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருந்தவர்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். அவர் தமது ஊழியக்காரருக்கு பலனளிக்க மகிமையில் வெளிப்படுவாரென்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் நம்பிக்கைகள் தவறிப்போனதில் இயேசுவை அவர்கள் காண முடியவில்லை. இப்பொழுது அவர்கள் அவரை மறுபடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இரக்கமுள்ள தங்கள் பிரதான ஆசாரியாகவும் சீக்கிரத்தில் வெளிப்படவிருக்கும் தங்கள் ராஜாவும் மீட்பருமாகவும் கண்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்த வெளிச்சம் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பிரகாசிப்பித்தது. தேவனுடைய தவறாத கரம் தங்களை நடத்தினதென்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆதி சீஷரைப் போல அவர்கள் கொண்டு போன தூதியும் நதென்று தெரிந்து கொள்ளக்கூடாதிருந்த போதிலும் அது சகலவ விஷயத்திலும் சரியான தூதாகத்தான் இருந்தது. அவர்கள் அதை கூறிய விதத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். அவர்கள் பட்ட பிரயாசங்கள் கர்த்தருக்குள் வீணாய்போகவில்லை. ஜீவனுள்ள நம்பிக்கையுண்டாகும்படி மறுபடியும் ஜெபிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்தார்கள். 1 Peter 1:3-8. 2300 இர பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று தானியேல் 8:14 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமும், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று வெளிப்படுத்தல் 14:7 சொல்லப்பட்ட முதலாம் தூதனுடைய தூதுமாகிய இரண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கும் கிறிஸ்துவின் ஊழியமாகிய நுட்ப நியாய விசாரணையை குறிப்பிட்டதே ஒழிய தமது ஜனங்களை மீட்டு இரட்சிக்கிறதற்கும் பொல்லாதவர்களை அழிக்கிறதற்கும் வரும் கிறிஸ்துவின் அந்த வருகையை குறிப்பிட்டதில்லை. தீர்க்கதரிசன காலங்களை கணிப்பதில் தப்பிதம் ஏற்படாமல் 2300 நாட்களின் முடிவில் நடக்கும் சம்பவத்தில்தான் தப்பிதம் ஏற்பட்டது. இப்பிசகிலேயே விசுவாசிகள் ஏமாற்றமடைந்தார்கள். என்றாலும் தீர்க்கதரிசனத்தில் முன்னுரைக்கப்பட்ட வேண்டுமென்று சொன்ன வேதவாக்கியங்களெல்லாம் நிறைவேறிற்று. தேவ வார்த்தை அவமாய்ப்போகிறதில்லை. இயேசு வருவாரென்று தேவனுடைய ஜனங்கள் எதிர்பார்த்திருந்த சமயத்தில் அவர்கள் அவரைக் காண முடியாமற்போன அக்கொடிய ஏமாற்றம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தீர்க்கதரிசன காலம் முடியவில்லை என்பதற்கு அவர்களுக்கு யாதொரு அத்தாட்சியும் இல்லாததினால் ஏன் தங்கள் இரட்சகர் வரவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை? தூதன் சொன்னதாவது, தேவவசனம் தவறிப்போயிற்றா? தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமலிருந்திருக்கிறாரா? இல்லை, அவர் அளித்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். இயேசு எழுந்து பரலோக ஆலயத்திலுள்ள பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலை பூட்டிவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்க மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலை திறந்து அதற்குள் பிரவேசித்திருக்கிறார். பொறுமையாய் காத்திருப்போர் அனைவரும் அந்த இரகசியத்தை அறிந்து கொள்வார்கள். மனுஷன் தவறியிருக்கின்றான், ஆனால் தேவனோ ஒருபோதும் தவறினதில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறியிருக்கின்றது, ஆனால் மனுஷன் அந்த தீர்க்கதரிசன நாட்களின் முடிவில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பரிசுத்த ஸ்தலம் பூமியில்தான் என்று தப்பிதமாய் எண்ணிக்கொண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்ல, மனிதனுடைய எதிர்பார்த்தலே தவறிப்போனது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு கவனம் திருப்பப்படுதல். இயேசு பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கவும் இஸ்ரவேலுக்காக ஒரு விசேஷ பாவ நிவாரணம் செய்யவும் போயிருந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏமாற்றமடைந்தோரின் கவனத்தை திருப்புவதற்கு அவர் தமது தூதர்களை அனுப்பினார். தம்மை கண்டடைந்த யாவரும் தாம் செய்ய வேண்டிய அவ்வேளையை உணர்ந்து கொள்வார்கள் என்று இயேசு தூதர்களுக்குச் சொன்னார். இயேசு கல்வாரியில் மரிக்கும்போது முடிந்தது என்று சத்தமிட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இது பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தல ஆராதனை என்றென்றைக்கும் முடிந்ததென்றும் அவர்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்வதற்கு இனி தேவன் ஒருபோததும் பூமிக்குரிய அவர்களுடைய ஆலயத்திலே ஆசாரியர்களோடு கூடுவதில்லை என்றும் காட்டினது. அப்பொழுது சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தமே அவரால் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் செலுத்தப்பட வேண்டியிருந்தது. பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்கு ஆசாரியன் வருஷத்திற்கோர் முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தது போல தானியேல் 8 சொல்லப்பட்ட 2300 நாட்களின் முடிவாகிய 1844 அவருடைய மத்தியஸ்த ஊழியத்தினால் நன்மையடையக்கூடிய யாவருக்காகவும் கடைசி நிவாரணம் செய்து அவ்விதமாய் பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்கென்று இயேசு பரலோகத்திலுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார்.